அவரை பார்த்து சொல்லுங்க, ஓ சாரூனின் ரோஜாவே, பள்ளத்தாக்கின் லில்லியே, வெடிவள்ளி நட்சத்திரமே, உம்மை ஆராதிக்கிறோமையா. ஆயிரம் ஆயிரம் நாட்களை பார்க்கலும் எந்த நாள் நல்லதே, எந்த நாள் மேன்மையானதே, எந்த நாள் விலை மதிக்க முடியாதது. ஐயா இயேசுவே, ஆயிரம் ஆயிரம் தூதர்கள் மத்தியிலே அமர்ந்திருக்கிறவர் அவர் பரிசுத்த கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, அவர் நம் மத்தியிலே பிரசன்னமாய் எழுந்திருக்கிறார். ஹல்லேலூயா. மான்கள் நீரோடை வாஞ்சித்து கதறுகிறது போல எங்கள் ஆத்மா உங்களை வாஞ்சிக்கிறதப்பா. உங்கள் சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் இரட்சகரே, எங்கள் நேசரே, உங்களை நாங்கள் துதிக்கிறோம். காலங்கள் மாறலாம், நேரங்கள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆனால் நீர் ஒருவர் மாறுவதில்லை. எல்லா காலத்திலையும் நீர் தேவனாக நமக்கு இருக்கிறபடியினால் உங்களை பணிந்து கொள்ளுகிறோம். சபையிலே உங்களை நாம் கனம் பண்ணுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. உங்களுடைய பிரசன்னத்திற்காய் நன்றி. அதை நாம் கனம் பண்ணுகிறோம், அதற்கு நாங்கள் கனம் செலுத்துகிறோம். நாங்கள் பயபக்தியோடு ஆலயத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. எங்களை நடத்துவீராக. உங்களுடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம். தொடர்ந்து நடத்துங்கப்பா. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். உட்காருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு நல்லவர். ஆமென். இயேசு நல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மாட்சிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. திருப்பிக் கொள்ளுங்கள், ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம், ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம். ஒன்று பேதுரு ஐந்தாவது அதிகாரம் எட்டாவது ஒன்பதாவது வசனத்தை நாம் வாசிப்போம். ஹல்லேலூயா.
தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரர்களிடத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்கள்.
ஹல்லேலூயா. இது போன ஞாயிற்கு முதல் ஞாயிறு நாம் கொடுத்த செய்தியின் பிற்பகுதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள். வேதம் அதே விதத்தில் சொல்லுகிறது, மந்தை நிலைமை உள்ளவர்களாய் இருக்காதிருங்கள். ஹல்லேலூயா. தெளிந்த புத்தியோடு தேவனுடைய பிள்ளைகள் இந்த காலகட்டத்தில் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கிறது. ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம், யாருன்றதில்லை. ஏனெனில் வேதம் சொல்லுகிறது, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் நாம் கர்த்தருக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம், அழைக்கப்பட்டிருக்கிறோம் தேவனுக்குள்ளே. ஆனாலும் வேதம் சொல்லுகிறது, அவர்களையும் வஞ்சிப்பதற்கு, அவர்களையும் பிசாசானவன் தேவனை விட்டு பிரிப்பதற்கு அவர்கள் எவ்வளவு பெரிய விசுவாசத்திலே வளர்ந்த வல்லவர்களாயிருந்தாலும் வேதத்தில் நாம் அநேகரை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது, பிசாசின் வலையிலே சிக்கிக் கொண்டார்கள். பிசாசின் கரத்திலே சிக்கிக் கொண்டவர்கள் ஏராளம் தாராளமான பேர் வேதத்திலும் சரி, நம்முடைய வாழ்நாட்களிலும் சரி நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே பிரியமானவர்களே, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள். அதை விட நான் இதில் இருந்த பொழுது ஆண்டவர் என்னுடைய உள்ளத்தில் சிந்தனையில போட்டது என்னவெனில், ஆவிக்குரிய பார்வை உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவரிடத்திலே நான் இந்த இடத்துல இருந்து சிந்தித்த பொழுது, பேசின பொழுது, யோசித்த பொழுது, யோசித்த கண் அநேகர் அநேகத்தை ஆவிக்குரிய ரீதியிலே பார்ப்பதில்லை. ஆவியின் ரீதியிலே ஆவியின் கண்களாலே சிலவற்றை நோக்குவதில்லை. அதனாலே தான் எல்லாம் அவர்களுக்கு நோமலாக இருக்கிறது. நாம் என்ன செய்தாலும் ஏது செய்தாலும் எப்படி நடந்து கொண்டாலும் எல்லாம் நோமலாக இருக்கிறது. ஆனால் நாம் வாழுகிற பொழுது தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஆவிக்குரிய புத்தியுள்ளவர்களாக இருக்க வேண்டும், அதே வேளையிலே ஆவிக்குரிய பார்வை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஒரே நேரத்திலே ஒரே விதத்திலே பார்த்துக் கொண்டு இருந்தால் நாம் பிசாசின் கரத்தில் சிக்கிவிடுவோம். காலங்கள் எப்படி இருக்கிறதோ அந்த ரீதியிலே நம்முடைய பார்வைகள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. எப்ப பார்த்தாலும் ஒரே பார்வை தான். ஆனால் பிசாசானவனோ எவனை விழுங்கலாம், அழைக்கப்பட்ட எவனை விழுங்கலாம், தெரிந்து கொள்ளப்பட்ட எவனை விழுங்கலாம், ஊழியம் செய்கிற எவனை விழுங்கலாம், எந்த விசுவாசியை நான் விழுங்கலாம் என்பதே அவன் நோக்கம். அவனுடைய பார்வையிலே காலத்துக்கும் நேரத்துக்கும் உரிய விதத்தில் வித்தியாசம் இருக்கிறது. ஆனால் தேவ பிள்ளைகள், தேவ ஜனங்கள், கர்த்தரை காலகாலமாக ஆராதிக்கிறவர்களுக்கு புத்தகம் முழுவதிலும் முன் தொடங்கி பின் வரைக்கும் பிசாசின் தந்திரங்கள் கிரியைகள் எல்லாம் எழுதி வைக்கப்பட்டு இருந்தும் நாம் அவனை குறித்த அறிவு நமக்கு இல்லாது இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன மறுபடியும் இருக்கிறது, மனிதர்களால் வஞ்சிக்கப்படாதிருங்கள், மனிதர்களால் வஞ்சிக்கப்படாதிருங்கள். நான் செய்திக்குள்ளே எனக்கு அருமையான ஒரு பகுதி ஒன்று என்னுடைய உள்ளத்தில் இருக்கிறது. மனிதர்கள் வஞ்சிக்கிற காலம் வருகிறது. அதை குறித்தும் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அலங்கிறதா, தேவ பிள்ளைகள் மனிதர்கள் நம்மளை வஞ்சித்து விடாதபடிக்கு. பிசாசு யாரை வைத்து வஞ்சிக்க முடியும், யாரை வைத்து ஒருவரை வஞ்சிக்க முடியும்? பிசாசு இறங்கி வந்து நின்று உன்னை நான் வஞ்சிக்கிறேன் கேட்க போறானா? இல்லை, ஏதோ ஒரு விதத்தில் யாரோ ஒருவரை வைத்து உன்னையும் என்னையும் தேவனை விட்டு பிரித்து விடுகிற காலங்கள் இவைகள் என்பதை எச்சரிப்போடு உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகையினால் வஞ்சிக்கப்படாதிருங்கள், தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். அநேகர் ஆவிக்குரிய தூக்கத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆவிக்குரிய தூக்கம், இந்த வெயிலேயே ஒரு தூக்கம் உருவாகும் பாருங்க. இந்த வெயில கண நேரம் இருந்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு மயக்கம், ஒரு தூக்கம் உண்டு, மனிதர்களுக்கு பொடித்து விடும் பாருங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் விழித்திருங்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கிறிஸ்துமனை தோட்டத்திலே வந்த பொழுது நீங்கள் விழித்திருந்து செபம் பண்ணுங்கள். ஏன்? சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து செபம் பண்ணுங்கள், வஞ்சிக்கப்படாதபடிக்கு விழித்திருங்கள். ஆவிக்குரியவர்கள், தேவனுடைய பிள்ளைகள், தேவ ஜனங்கள் எப்பொழுதும் பிசாசானவனை குறித்த ஒரு விழிப்புணர்ச்சி அவர்களுக்குள்ளே இருக்க வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியம் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு சொல்ல நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆகையினாலே தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் எதிராளியாகிய பிசாசு எவனை விழுங்கலாம், அவனுக்கு யார் என்பது முக்கியமே இல்லை. எவனை அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு விசுவாசி, அவன் வஞ்சிக்கப்பட்டு அவன் வீழ்த்தப்பட்டு தேவனை விட்டு பிரிக்கப்பட்டால் அதுவே அவன் வெற்றி, அதுவே அவன் நோக்கம். அதற்காய் அவன் இரவு பகலாய் அவன் கிரியை செய்து கொண்டு இருக்கிறான். இதை தேவ பிள்ளைகள் கவனிக்க வேண்டும், உற்று பார்க்க வேண்டும், விழிப்புள்ள பார்வை இருக்க வேண்டும், விழிப்புள்ள சிந்தனை இருக்க வேண்டும், விழிப்புள்ள ஒரு இருதயம் இருக்க வேண்டும். எல்லாவற்றையும் ஒரே விதத்தில் பார்த்து விடுவது, எல்லாம் ஒன்றாகவே தெரியும், அது ஒரு மந்த நிலைமை. ஆவிக்குரிய பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள் விழித்திருக்க வேண்டும், தெளிந்த புத்தியிலே நாம் இருந்து கொண்டு இருக்க வேண்டும். அனுதினமும் பிசாசு எவ்வளவு கிரியை செய்கிறான் என்பதை கவனித்து தேவனுடைய பாதத்தில் நாம் அமர்ந்திருக்க வேண்டியது மிகவும் முக்கியமே. ஹல்லேலூயா. ஆகையினாலே வஞ்சிக்கப்படாதிருங்க. ஹல்லேலூயா. கடந்த முறை நான் பார்க்கிற பொழுது ஆதாம் ஈவாளுடைய கீழ்ப்படுதலை குறித்து பேசினேன். அதற்கு பிறகு பேதுரு ஆனவனை பிசாசானவன் படைப்பதற்கு வேண்டி அனுமதி பெற்றான். அதிலே ஜோபனுடைய காரியத்தை நான் நினைத்துக் கொண்டேன். ஹல்லேலூயா. அடுத்த பொழுது நான் பொய் பேசாது இருக்க வேண்டும் என்று சொல்லி அனனியா சப்ராளுடைய சம்பவத்தை எடுத்து அதை குறித்து நான் பேசினேன். தொடர்ந்து இந்த நாளிலே ஒரு அருமையான ஒரு சம்பவம் ஒன்று இருக்கிறது. திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 18வது வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை.
ஹல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை குறித்து, பேதுரு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், நல்லா நான் பின்னுக்கு போறதுக்கு முதல்ல இல்ல முன்னு கொஞ்சம் ஒரு காரியத்தில், பேதுரு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஆண்டவரால் அழைக்கப்பட்ட ஊழியத்தில் நிறுத்தப்பட்ட ஒரு மனுஷன். அதனாலே தான் நான் முதல்ல சொன்னேன், எவரை விழுங்கலாமோ என்று சொல்லி பிசாசு தெரிகிறான். யார் என்பது முக்கியமல்ல, எவர் என்பது அவனுக்கு முக்கியமல்ல. ஒருவர் காலகாலமாக சபையில இருக்கிறதன் அடிப்படையில் பிசாசு பக்கத்தாலே போக போறது கிடையாது. ஒருவர் காலகாலமாக ஊழியம் செய்ததன் நிமித்தம் பிசாசு பக்கத்தாலே போக போறது கிடையாது. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், கத்தருக்கு சொல்லி நான் நம்புகிறேன். பேதுருவை குறித்து ஆண்டவர் வைத்திருந்த பிளான், ஒரு சிந்தனை, எப்படி பேதுருவை நான் பாவிக்க வேண்டும், எப்படி நான் நடத்த வேண்டும், எப்படி நான் கொண்டு செல்ல வேண்டும் என்ற ஒரு ஒரு சிந்தனை. ஆண்டவர் சீஷர்களை அழைத்து தன்னை பின்தொடருங்க என்று சொல்லுகிற பொழுது ஒவ்வொருத்தரை குறித்தும் தேவன் ஒரு பிளான் வச்சிருந்தார். 12 பேர், அவர்களை குறித்து என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், அவர்களுக்கு எப்படி போதிக்க வேண்டும். ஆனால் இந்த பேதுருவை குறித்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் சொன்னார், நீதானப்பா, உன்னை வச்சு நான் சபையை கட்டுவேன், உன்னை வச்சு நான் சபையை கட்டுவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. ஒருவரை குறித்து ஆண்டவர் வைத்திருக்கிற எதிர்பார்ப்பு பெருசு. நாம் எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம், நாம் எல்லாரும் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். விளங்குறதா? 12 சீஷர்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனிப்பட்ட விதத்தில் அழைத்தும் யூதாஸ் பிச்சிட்டு போயிட்டான். ஆண்டவர் நேருக்கு நேர ஒரு மனிதனை அழைத்து, பேதுருவையும் ஆண்டவர் அழைச்சு அவனை சிக்கிக் கொள்ளுகிற தருணங்கள் தான் இவைகள். அதை குறித்து நான் பேச விரும்புகிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைத்து சீஷர்களில், 12 சீஷர்களில் இடம் பிடித்த யூதாஸ் கரியோச்சு பிசாசினால் வஞ்சிக்கப்பட்டு இயேசுவை காட்டிக் கொடுத்து அவன் பின்வாங்கி போனான் என்பது சரித்திரமானது. ஆகையினாலே வஞ்சிக்கப்படாதிருங்கள். என்ன பிரதர் சொல்றீங்க? பேதுருவை குறித்தும் ஆண்டவர் வைத்திர, இவன் மேல் என் சபையை கட்டி நான் தேவனுடைய ராஜ்யத்தை சாதிப்பேன். பின்பாக நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வல்லமையான ஒரு மனுஷன், வல்லமையான ஒரு அப்போஸ்தலன், அநேக சபைகளை கட்டி அநேக தேவ பிள்ளைகளை கத்தருக்குள்ளே வழிநடத்திய தேவனுடைய முக்கிய அப்போஸ்தலன் ஒருவராக இருக்கிறது யார்? பேதுரு. இந்த பேதுரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய பாடுகள் இப்ப வாசிங்க, 21வது வசனத்தை வாசிங்க 21.
அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார்.
இங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நல்லாய் விளங்கிக் கொள்ளுங்கள், நல்லாய் கவனியுங்கள், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை குறித்து பேசுகிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை வைத்து எதை குறித்து பேசுகிறார்? பிதாவின் சித்தம் என்ன? நான் அடிக்கப்பட்டு, நான் சிலுவையிலே அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நான் உயிர் தழுவது, நான் பாடுகளை அனுபவிப்பது எல்லாம் பிதாவின் சித்தம். அதை குறித்து தன் சீஷர்களோடு பேசுகிற ஒரு தருணம். யாரோடு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சீஷர்களை வைத்து சொல்லுகிறார், என்ன நடக்க போகிறது, இனி வருகிற நாட்கள் என்ன நடக்கும், தேவன் எதுக்கு என்னை அனுப்பினார் என்பதை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து பேதுருவையும் வைத்து பேசுகிற ஒரு தருணம். ஹல்லேலூயா. இன்றைக்கு அநேக தேவ சித்தங்கள் உடைக்கப்படுகிறது, அநேக கர்த்தருடைய செயல்பாடுகள் உடைக்கப்படுகிறது. ஏனெனில் நமக்கு முக்கியமானவர்கள், நமக்கு தேவையானவர்கள், நமக்கு அவசியமானவர்கள் நம்மளை தேவ சித்தத்தை விளக்குகிற சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைத்த பிரதானமான அப்போஸ்தலர் பேதுரு. நாம் எப்படி வஞ்சிக்கப்படுகிறோம் என்பதை கவனிக்க வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், கள்ள சகோதரரால் வந்த சோதனையிலும் இருந்து நான் விடுவிக்கப்பட்டேன், காப்பாற்றப்பட்டேன் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்திலே நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வரி அண்டி கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள ஊழியர்கள், கள்ள விசுவாசிகள் என்று சொல்லி ஏராளமாக பேசப்படுகிறது. ஆனால் இங்க இயேசு தேவ சித்தத்தை வெளிப்படுத்துகிற பொழுது, இயேசுவோடு இருந்து, இயேசுவோடு பழகி, இயேசுவோடு பேசி சாப்பிட்ட பேதுரு என்ன செய்கிறார் தெரியுமா? தேவ சித்தம் நிறைவேறுவதற்கு உம்மை நான் விடமாட்டேன். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவுத்திற்கு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிறது? எல்லாருடைய வாழ்க்கைக்கும் ஒரு தேவ சித்தம் இருக்கிறது. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் தேவ சித்தம் என்று சொல்லிக் கொண்டு இருக்கிறது. அவைகள் எவ்வளவுத்திற்கு செயல்படுத்தப்படுகிறது என்பதை ஆராய்ந்து கொள்ளுங்கள். உடைய ஆவிக்குரிய கண்களை திறந்து பாருங்கள். திறந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள். இருந்து உங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். இன்றைக்கு அநேக சித்தங்கள் நம் பழகிறவர்கள் ஊடாகவே உடைக்கப்பட்டு போகிறது. இன்னைக்கு அநேகருடைய சித்தங்கள் நமக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் மூலமாக உடைக்கப்பட்டு போகிறது. இன்னைக்கு அநேகருடைய சித்தங்கள் ஆண்டவர் செய்ய முடியாத அளவுக்கு, தேவ சித்தத்தை விட மற்றவருடைய சித்தங்களும் விருப்பங்களும் நம்முடைய வாழ்விலே அமுழ்த்தப்படுகிறது. 22-23 சேர்த்து வாசிங்கள், கவனிங்கள்.
அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக் கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினார்.
தனிப்பட்ட விதத்தில் அவிசுவாசத்துக்குரிய சில ஆலோசனைகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. தனிப்பட்ட விதத்தில் ஒரு பேச்சு, தனிப்பட்ட விதத்தில் கர்த்தரை பிரிக்கிற அளவுக்கு கொடுக்கப்படுகிற ஆலோசனைகள் பிசாசினத்திலிருந்து வருகிறது. அது உனக்கு எவ்வளவுக்கு தேவையான ஒரு மனிதனாக இருந்தாலும் விட்டு விலகுவது தேவ சித்தம் உன் வாழ்விலே நிறைவேறுவதற்கு நல்லது என்று சொல்லி நான் எச்சரிக்க விரும்புகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை வாரும் ஆண்டவரை நான் சிந்தித்தேன். சீஷர்கள் மத்தியிலே இருந்து, எல்லார் மத்தியிலே இருந்து கேட்டிருந்தா ஒரு சீஷன் எழுப்பி சொல்லியிருப்பான், பேசாம இருய்யா, நீ பேசுகிறது தப்பு, நீ பேசாத, நீ இப்படி பேசுகிறது தேவராட்சியத்துக்குரியது அல்ல, நீ இப்படி சொல்லுகிற ஆலோசனைகள் தேவராட்சியத்துக்குரியது அல்ல என்று சொல்லி விடுவா. அதனாலே இயேசுவை தனியே கொண்டு போய் வைத்து ஒன்று நடக்கிறது என்னவெனில், உமக்கு இவைகளை வருவதற்கு நான் விடமாட்டேன், அப்படி நடக்க கூடாது. ஒரு விதத்தில் வேறு விதத்தில் நாம் பார்க்கலாம். அவன் இயேசுவின் மீது அன்பை வைத்து, இயேசுவிலே அன்பு உள்ளபடியினால அந்த மனிதன் அப்படி நடந்து கொள்ளலாம், அதையும் நான் பார்க்கிறேன். ஆனா இதே பேதுரு சொன்ன விதத்தில் இயேசு தன் காரியத்திலிருந்து கையெடுத்திருந்தால் தேவ சித்தம் உடைக்கப்பட்டு போயிருக்கும். முதலாவது ஆதாம் வஞ்சிக்கப்பட்டது போல இரண்டாவது ஆதாம் ரஞ்சிக்கப்பட்டிருக்கலாம். காரணம் யார் தெரியுமா? ஒரு முக்கியமான ஒரு ஊழியன், முக்கியமான ஒரு விசுவாசி. ஏன்? இயேசுவுக்கு கொடுக்கப்பட்ட ஆலோசனைகளை குறித்து எச்சரிக்கை உள்ளவர்களாயிருங்கள். அன்பான சபையாரே, கண்டது நின்றது போனது எல்லாம் ஆலோசகராக இந்த காலத்திலே மாறிக்கொண்டே இருக்கிறது. ஆகையினாலே கேட்டது எல்லாம் காதுக்கு போட்டு கிளிக்கிக் கொண்டிருக்காதிருங்கள். பேசுகிற நபர்களை கவனியுங்கள், சொல்லுகிற ஆலோசகர்களை கவனியுங்கள். அவர்கள் கர்த்தரை எப்படி தேடுகிறார்கள், கர்த்தருக்கு எப்படி கனம் பண்ணுகிறார்கள், கர்த்தருடைய வேலைகளை எப்படி செய்கிறார்கள், கர்த்தருக்கு எவ்வளவு ஊழியம் செய்கிறார்கள் என்பதை கவனித்து ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளுங்கள். சும்மா வா, இங்கே வா, அங்கே வா என்று சொல்லிவிட்டு அவர் விசுவாசங்களை உங்கள் காதுகளுக்குள்ளே ஓதி தேவனை விட்டு பிரிக்கிற எந்த ஆலோசனைகளும் பிசாசினத்திலிருந்து வருகிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். வஞ்சிக்கப்படாதிருங்கள், வஞ்சிக்கப்படாதிருங்கள். ஏனெனில் அநேக கடந்த நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நாங்கள் கண்டுகொண்ட ஒரு பகுதி என்ன தெரியுமா? ஒரு அவிசுவாசியை ஒரு விசுவாசி கல்யாணம் செய்வது, அதற்கு இருக்கிற ஆலோசனைகளை கேட்டீங்க என்று சொன்னா எப்பப்பா ஆலோசனையோ பரலோகத்தில் இருந்து நமக்கு வருகிறது போல வரும். என்ன, ஒரு அவிசுவாசியை ஒரு விசுவாசி அது கல்யாணம் செய்துவிட்ட உடனே அவர் எல்லாம் சரிவிட்டு விடுவார். போதகர் சொல்லுவார், வேணாப்பா விடு, இது சரியில்லை, வேணா இது வேதத்துக்கு தகுதியில், நாம பிரசங்கம் பண்ணுவோம் அடிக்கடி, ஆனா இல்ல அது திருமணத்துக்கு பிறகு நாங்கள் எல்லாம் ஏதோ ரட்சிப்பூன் கரத்தில் இருக்கிறது போல ஆலோசனைகள். ரட்சிப்பு நீயா கொடுப்பது, நீயா கொடுப்பது இல்லையே, அப்படியானால் கர்த்தரை நம்பி செயல்படுங்கள். அன்பானவர்களே, நல்ல தாய்மார்களே, உங்கள் எதிர்காலத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிற பொழுது, அவிசுவாசிகளோடு திருமணங்களை செய்கிற பொழுது நீங்கள் எங்கிடத்திலே வந்து கேட்காதிருங்கள், எங்களிடத்தில் அதை குறித்து கலந்து உரையாடாதிருங்கள். பேச்சு இதுவே என்னவெனில், ஒரு தேவ பிள்ளை ஒரு தேவ பிள்ளையை கல்யாணம் செய்ய வேண்டும் என்பது வேதத்தின் வாக்குறுதி, அவ்வளவுதான். வேற எதுவும் கிடையாது. இதுக்கு ஆலோசனைகள் என்ன, அது பார்த்துக் கொள்ளலாம். போதகருடைய வார்த்தைகளை மீறி செய்கிற திருமணங்கள், நல்ல ஆலோசனைகளை உடைப்பதற்கு நாலு பேர் பக்கத்திலே, அது பரவாயில்லை, அது செய்து கொள்ளலாம், அது சரிப்படுத்தலாம், அது கொண்டு போகலாம், அது ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வரலாம். இங்க பேதர் வந்து நின்று ஆலோசனை கொடுக்கிறார் இயேசுவுக்கு, நீர் அப்படி சிலுவையை சந்திப்பதற்கு நான் விடமாட்டேன், நான் விடமாட்டேன். எதுக்குப்பா, உமக்கு சிலுவையா, நான் விடமாட்டேன். இன்றைக்கு ஆலோசனைகள் எத்தனை தெரியுமா? தாங்கள் ஊழியம் செய்யவில்லை என்றால் ஊழியம் செய்கிறவர்களை போட்டு சுரண்டுவது, தாங்கள் ஆலயத்துக்கு போகவில்லை என்றால் ஆலயத்துக்கு போறவர்களை போட்டு சுரண்டுவது, இது எல்லாம் தேவனுக்கு பிரியமில்லாதது, அது பிசாசினத்திலிருந்து வருகிறது. நன்கு புரிந்து கொள்ளுங்கள், ஒரு தேவனுடைய பிள்ளை, ஒரு தேவனுக்கு பயப்படுகிறவன், தேவ சித்தத்தை நினைத்திருக்கிறவன், ஆவிக்குரிய கண்களால் பார்க்கிறவன், நீ செய்கிற ஊழியத்தை தொடர்ந்து செய் என்று சொல்லுவான். நீ ஆராதனைக்கு போன்று சொல்றது, நீ இன்றைக்கு கட்டாயம் ஆராதனைக்கு போன்று சொல்லுவான். நான் துன்பத்தை சந்தித்தேன், நான் துயரத்தை சந்தித்தேன், நான் வேதனையை சந்தித்தேன், ஆனாலும் நீ போ, கர்த்தரை ஆராதி, அவர் ஆண்டவர். தங்களுக்கு வசப்படுத்துகிறவர்களோடு இணைந்து கொள்ளாதிருங்க. அடிக்கடி போதிக்கிற வார்த்தைகளே போதிக்கிற வார்த்தை என்னவெனில், ஒரு தேவனுடைய பிள்ளை கர்த்த பக்கம் ஒவ்வொருவனையும் சாய்த்து நடத்த தெரிந்திருக்க வேண்டும். சபையில் இருக்கிற எவ்வளவு பேரையும் நீங்கள் ஆண்டவரை சாய்ந்து கொள்ளுங்கள். ஒரு ஊழியனை சாயக்கூடாது, ஒரு விசுவாசியை சாயக்கூடாது. நீங்கள் சாய வேண்டியதெல்லாம் கர்த்தர். ஒரு விசுவாசி ஆராதனைக்கு வரவில்லை சொன்னால் அடுத்த விசுவாசி அதோடு சேர்ந்து படுத்துவிடும். இதுவா தேவ சித்தம், இதுவா கர்த்தருக்குள்ளே நாம் வளர்கிற வளர்ச்சி. ஒருவர் ஊழியம் செய்யவில்லை சொன்னால் மற்றவரும் அவரோடு சேர்ந்து தாளம் போட்டுக்கொண்டு இருக்கிறது. ஊழியம் நினைத்த நேரம் செய்வதற்கும் நினைத்த நேரம் விட்டுட்டு போவதற்கும் உங்க வீட்டு சொத்து கிடையாதப்பா, உங்க வீட்டு சொத்து கிடையாது, அது கர்த்தருடையது. இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் 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 செய்கிறது கூறியது எல்லாம் என்னோடு சேர்ந்து வருகிறது என்பதை கவனித்துக் கொள்ளுங்கள். ஆகையினாலே வஞ்சிக்கப்படாதிருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே, இது கடைசி காலம். யார் யாரெல்லாம் அவரோடு சேர்ந்து போவார்களோ எனக்கு தெரியாது, எனக்கு தெரியவே தெரியாது, கர்த்தர் ஒருவர் அறிவார். ஹல்லேலூயா. 22-23 திருப்பி வாசியுங்கள்.
அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ள தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே.
பாருங்க, இதுக்கு மேல்பகுதி என்ன சொல்லுதுன்னா, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று சொல்லி அவரை கடிந்து கொள்ளுகிறான். இன்றைக்கு மனிதர்களை கடிந்து கொள்ள முடியல, இன்னைக்கு ஊழியர்களை கடிந்து கொள்ள முடியல, விசுவாசிகளை கடிந்து கொள்ள முடியல, ஆனா பேதுரு இயேசுவை கடிந்து கொள்றான். உமக்கு நடக்க விட மாட்டேன். இன்றைக்கு ஊழியர்கள் கடிந்து விட்டா ஊழியர் சரியில்லை, ஊழியர்கள் கடிந்து விட்டா போதகர் சரியில்லை, இன்றைக்கு கடிந்து விட்டா விசுவாசி சரியில்லை, எல்லாம் சரியில்லை, சரியில்லை. ஆனா பேதுரு இயேசுவை பார்த்து கடிந்து கொள்றான். உமக்கு அதனுடைய மற்ற பக்கம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை நீ செய்வதற்கு நான் விடமாட்டேன். பிசாசு பக்கத்தில் இருந்து தாளம் போட்டு இருக்கான், யா சரியா தான் எல்லாம் போகிறது. அன்பானவர்களே, பிசாசானவன் கெச்சிக்கிற சிங்கம் போல தெரிகிறான், அதை மாத்திரம் விளங்கிக் கொள்ளுங்க, விளங்கிக் கொள்ளுங்க. நான் போன முறை பேசின பொழுது சொன்னேன், உணர்வுள்ள ஒரு இருதயம் நமக்கு வேண்டும். வசனங்கள் வருகிற பொழுது முதல் ஆராதனை சொன்ன நமக்கு அந்த அதை அதை வேண்டி அதை சிந்தித்து இருக்கிற நன்மை என்னன்னு சொல்லி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ பேசுகிறார் என்று நாம் யோசித்துக் கொண்டிருந்தால் போகிற பொழுது காத்தோட போய்விடும். ஆனால் அதை எடுத்து வைத்து சிந்தித்து உணர்வு, நாம தவறி விடுவோமே, நாம தேவ ஓட்டத்தை இழந்து விடுவோமே, நாம பிசாசங்களை வஞ்சித்திருவானே, எங்கள் பிள்ளைகளை வஞ்சித்துக் கொண்டு போயிருவானே என்ற உணர்வு நமக்கு வர வேண்டும். இல்லையெனில் பிரசங்கத்தை எத்தனை தடவை ஊதினாலும் பிரசங்கித்தாலும் செவிடன் காதிலே சங்கு ஊதுறது போல இருக்கும். உணர்ச்சி நமக்கு வேண்டும். காலங்கள் கிட்டுகிறது, உணர்ச்சி சிந்தனைகள் விழிப்பு புத்தி நமக்கு தெளிந்திருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அதே நாளில் இருந்து இன்று வரைக்கும் அப்படியே இருப்பது. அவரை கடிந்து கொண்டு கடிந்து கொள்ள தொடங்கினான். அப்பொழுது ஆண்டவர் ஒரு வேலை செய்தார் பாருங்க, ஆண்டவர் வேலை செய்தார் பாருங்க. அந்த வசனத்தை இப்ப வாசிங்க.
பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார்.
முதலாவது காரியம், அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்பாக போ. சொல்லுங்க என்ன சொன்னாரு? எனக்கு பின்பாக போ சொல்லுங்க. எனக்கு இந்த வெயில்னால கொஞ்சம் டல்லத்தான் இருக்கு, அது எனக்கு தெரிஞ்சுதான் நான் பேசுறேன். அதனால நீங்க தைரியமாய் கொஞ்சம் பேசுங்கள், அப்ப உற்சாகம் வரும் பாருங்க. எனக்கு பின்பாக போ சாத்தானே. யாரை சொன்னது? முக்கிய ஊழியக்காரனேப்பா, நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள். முக்கிய ஊழியக்காரன் யாரு? இயேசுவோடு அழைக்கப்பட்ட 12 சீஷர்கள் பேதுருவும் ஒருத்தன். பேதுருடைய அப்போஸ்தல நடவடிக்கைகளை நாம் எடுத்து பார்த்தோம்னா வல்லமையான ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன். அதை குறித்து நான் பேசவில்லை. ஆரம்பம் எப்படி இருக்கிறது தெரியுமா? ஆண்டவர் பார்த்து என்ன சொல்றாரு? அப்பாலே போ சாத்தானே. எப்பொழுது? தேவ சித்தத்துக்கு எதிராக வருகிற பொழுது. நான் உங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியுமா? நம்முடைய வாழ்விலே நம்முடைய தேவ சித்தம் உடைக்கப்பட, நம்முடைய விசுவாசம் உடைக்கப்பட, நம்முடைய வாழ்வின் ஓட்டம் உடைக்கப்பட, கர்த்தருடைய அழைப்பு உடைக்கப்பட, கர்த்தருடைய சித்தம் உடைக்கப்பட, யாராக இருந்தாலும் கடிந்து கொண்டு விலகு. அது உனக்கு தனிப்பட்ட விதத்திலே நல்லது. அவ்வளவுதான். சேர்ந்து போவது, அசைந்து கொண்டு இருப்பது, அங்காலம் இல்லை, இங்காலம் இல்லை, கிறிஸ்தவமும் இல்லை, சபையும் இல்லை, கச்சரும் இல்லை, ராஜ்யமும் இல்லை. கடந்த முறை பார்த்தோம், யோசுவா சொன்னார், யாரை சேவிக்க போகிறாய் தெரிந்து கொள், முடிவெடு. வாழ்வில் முடிவுகள் தேவை, ஆவிக்குரிய முடிவுகள், தீர்மானங்கள் தேவை. ஏதோ வர்றோம் போறோம், வர்றோம் போறோம், பாடுறோம் வர்றோம் போறோம், வர்றோம் போறோம் பாடுறோம். ஒவ்வொரு ஞாயிறும் நமக்குள்ளே வளர்ச்சி இருக்க வேண்டும். பேதுருவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், அப்பாலே போ சாத்தானே, ஏன் நீ தேவ சித்தத்தை செயல்படுத்த விடுறாய் இல்லை, நீ தேவனுடைய காரியத்தை செய்ய விடுறாய் இல்லை, நீ ஊழியத்தை செய்ய விடுறாய் இல்லை, நீ ஆராதனைக்கு போக விடுறாய் இல்லை, நீ தேவ சித்தத்தின் படி நடக்க விடுறாய் இல்லை, கர்த்தரை ஆராதிக்க விடுறாய் இல்லை. அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளே, இத்தனை வருஷம் ரட்சிக்கப்பட்டு இத்தனை நாட்களிலே ஒருவர் ஆராதனைக்கு போகவில்லை என்றால் மற்றவர் வராமல் என்ற நாட்கள் எத்தனை என்று சிந்தியுங்கள். நீங்கள் சிந்தியுங்கள், நான் அறிவேன். ஆராதனைக்கு நாம் அலட்டுவதற்கு வருவதில்லை, கர்த்தரை துதிப்பதற்கு வருவது. ஆராதனைக்கு அவர் வந்தால் நாம் வருவதல்ல, கர்த்தர் வந்தால் வருவது. அதை நினைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் பிரச்சனைகளும் உங்கள் காரியங்களும் உங்களோடும் உங்கள் வீட்டோடும் இருப்பது நல்லது. ஆகையினாலே அன்பானவர்களே, இயேசு என்ன சொன்னார்? இன்றைக்கு இவைகள் எல்லாம் முடியாது பாருங்க. இன்றைக்கு ஒருவர் பார்த்து என்னை பார்த்து பாஸ்டர் என்னை பார்த்து அப்பாலே போ சாத்தேன் என்று சொல்லிவிட்டால் சரி அவ்வளவுதான், அடுத்த ஞாயிறு நான் வருவனோண்டு எனக்கே தெரியாது, விளங்குறதா என்ன பேசுறேன் என்று சொல்லி. என்னுடைய தலைமை போதகர் என்னை பார்த்து நீ செய்தது சரியில்லை, நீ நடந்து கொண்டது சரியில்லை, நீ பேசியது சரியில்லை என்று சொல்லி அப்பாலே போ சாத்தானே என்று சொன்னால் அடுத்த ஞாயிறு என்ன நடக்கும்? இன்னைக்கு கடிந்து கொள்ள விசுவாசிகளை கடிந்து கொள்ள முடியவில்லை. ஏன்? துர்ராலோசனைகள் நிறைந்திருக்கிறது, அவிசுவாச ஆலோசனைகள் நிறைந்திருக்கிறது, அடுத்தவருடைய காரியங்கள் நமக்குள்ளே நிறைந்திருக்கிறது, அதனால் கடிந்து கொள்ள முடியவில்லை. இயேசு சொன்னார் யாரை பார்த்து தெரியுமா? சபையை அவன் மேலதான் கட்டுவேன் சொன்னார். அப்போ சிலர் நடவடிக்கைகளில் வல்லமையான ஊழியத்தை செய்த ஒரு மனுஷன், கத்தருக்கன்னு சொல்லி வல்லமையாய் பாவிக்கப்பட்ட ஒரு மனுஷன், அவனுடைய ஆரம்பம் எப்படி இருக்கு தெரியுமா? அப்பாலேபா யாரு? இயேசு சொன்னது. நம்மளால் நேசிக்கப்படுகிற ஒருவர் நம்மளை கடிந்து கொண்டால் தாங்கப்படுவது கஷ்டமப்பா. அவனை அழைச்சதே இயேசுதான், அவனை கூப்பிட்டதே இயேசுதான். அவர் சொல்றாரு அப்பாலேபா, ஏன் தேவ சித்தத்தை செய்ய விடுறாய் இல்லையே? அதோடு சேர்த்து அடுத்த பகுதியை வாசிங்கள், முதல்ல இருந்து வாசிங்கள், நான் நிறுத்துகிறேன். அவரோ
திரும்பி பேதுருவை பார்த்து எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய்.
நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். முதலாவது இயேசு என்ன சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே. யாரு? ஒரு மனுஷனை பார்த்து. பிசாச பார்த்தீங்களா? எங்காவது அங்க பிசாச பார்த்தீங்களா? ஆண்டவர், உனக்குள்ளே இருந்து கிரியை செய்கிறது பிசாசு, ஆகையினாலே அப்பாலே போ. தவறான ஆலோசனைகள், தப்பான ஆலோசனைகள், தேவ சித்தத்துக்கு விரோதமான வார்த்தைகள், நீங்கள் செய்கிற ஊழியங்களுக்கு விரோதமான அவிசுவாச காரியங்கள் உங்களுக்குள்ளே கொடுக்கப்படுகிற பொழுது கடிந்து கொள்ளுங்கள், அந்த இடத்தை விட்டு அகன்று கொள்ளுங்கள். நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், எனக்கு இடரலை உண்டு பண்ணுகிறாய். வேதம் சொல்லுகிறது, ஒரு மனிதன் நிமித்தம் ஒரு மனுஷனுக்கு இடரல் உண்டாகுமா இருந்தால் அவனுக்கு ஆபத்து, அவனுக்கு நல்லதில்லை. நான் உங்களை இடர பண்ணினால் அதில் கர்த்தர் விசாரிப்பார், நீங்கள் என்னை இடர பண்ணினால் கர்த்தர் உங்களை விசாரிப்பார். உங்களை யார் இடர பண்ணினாலும் கர்த்தர் அவர்களை விசாரிப்பார். நல்லதை கதையுங்கள், கெட்டதை கதையுங்கள், எல்லாமே நல்லது. ஆனால் ஒருவன் கிறிஸ்துவை விட்டு பின்வாங்குற அளவுக்கு பேசாதிருங்கள், ஒருவன் கர்த்தரை விட்டு பிரிகிற அளவுக்கு பேசாதிருங்கள், அவளத்துக்கு புத்தி சொல்லாதிருங்கள். உங்களுக்கு தெரியுமா, வேதத்திலே ஆலோசகர் என்று சொல்லி தனிப்பட்ட அழைப்பு இருக்கிறது. எல்லாருக்கும் ஆலோசனை கொடுக்க முடியாதப்பா. ஆலோசனை கொடுக்க போய் என்ன பிரச்சனையில மாண்டவர்கள் ஏராளம் பேர். ஆலோசனை என்பது எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது அல்ல. சில பேர் விழுந்தடிச்சு போய் நிற்பார்கள், எல்லா ஆலோசனையும் தெரிந்தது போல. உனக்கு ஆலோசனைக்கு சரி வராது, பேசாம இரு. ஆலோசனை எல்லாராலும் கொடுக்க முடியாது. வேதத்தில் தாராளமான ஏதாளமான வார்த்தைகள் இருக்கிறது. அதற்கென்று சொல்லி சபையிலே ஒரு சிலர் இருக்கிறார்கள், அது ஏற்படுத்தப்படும். நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய், இடரலாயிருக்காதீங்க. எதற்கு? தேவ சித்தத்தை ஒரு மனுஷன் செய்வதற்கு. அப்படி இடரலா இருக்கிறவர்களோடு நாம் தொடர்ந்து செயல்பட்டால், அவர்களோடு நம்முடைய சம்பாஷணைகளை ஏற்படுத்திக் கொண்டால், அவர்களோடு நாம் தூண்டுதிறன் நடந்து சென்றால், அன்பானவர்களே, பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்கலாம் உண்டு சொல்லி சுட்டி 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 உன்னையும் என்னையும் சுட்டி 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 வருகிறான் என்பதை சிந்தனையில் வைத்துக் கொள்ளுங்கள். இயேசுவை வஞ்சிப்பதற்கு இயேசுவின் சீசன், என்னை வஞ்சிப்பதற்கு யார்? எவரும் இருக்கலாம், எவரும் இருக்கலாம். ஆனால் தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள், மனதில் தெளிவுள்ளவர்களாயிருங்கள். அப்பொழுது ஆவிக்குரிய கண்கள் திறந்தவர்களாயிருங்கள். அப்பொழுது நமக்கு தெரியும் எது நம்மளை வஞ்சிக்கும், எது நம்மளை கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறது, எது நம்மளை கிறிஸ்துவை விட்டு கொண்டு போகிறது, எது எங்களை தூரப்படுத்துகிறது, எந்த ஆலோசனைகள் சரியாக இருக்கிறது. எந்த ஆலோசனையும் கர்த்தர் பக்கமாக இருந்தால் அதுவே நலம், கிறிஸ்துவின் பக்கமாக. எவர் யார் வந்தாலும் ஐயா கர்த்தரை தேடி அதை சொல்லுங்க. யாரு பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் பாதத்தில் வைத்துட்டு ஜெபம் பண்ணுங்க, அவர் பார்த்துக் கொள்வார், அதை சொல்லு. யாரு எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் வாங்க நாங்க ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் நீதி செய்கிறவர் என்று சொல்லு. அது புத்திமதி. அநேக புத்திமதி என்று சொல்ல போய் கிடக்கிற இந்த அளவு விசுவாசத்தையும் எடுத்து விடுவார்கள். அதுக்கு பிறகு அது அவ்வளவுதான். ஏராளமானவர்கள் இந்த தேசத்திலே கிறிஸ்துவை சந்தித்து விசுவாசிகள் கொடுத்த ஆலோசனையும் விசுவாசிகள் நடத்தின விதங்களையும் திரும்பவும் பின்வாங்கி போயிருக்கிறவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள். இன்றைக்கு ஆச்சரியம் என்னவெனில், லூசிபர் அவன் விழுந்த பொழுது தேவ சமூகத்தை விட்டு எப்படி அகற்றப்பட்டு போனானோ அதே மாதிரி இன்றைக்கு அநேக கிறிஸ்துவை விட்டு பிரிகிற பொழுது கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்களையும் கிறிஸ்துவை விட்டு பிரித்து கொண்டு போவதற்கு யோசிப்பது. ஆராதனைக்கு போய் என்ன செய்ய போறீங்க? இன்னைக்கு ரெண்டா, இன்னைக்கு இலங்கை தேசத்துல கனடா தேசத்துல 4 ஆராதனை 6 ஆராதனை நடக்குது. அந்த 6 ஆராதனையில ஊழியக்காரங்கள் நிக்கிறாங்க, எப்படி நிக்கிறாங்களோ எனக்கு தெரியாது. ஆனா இங்க 2 ஆராதனையில சிலருக்கு பங்கு பெறுவதற்கு வைத்து குத்துது. 2 ஆராதனை தான் வந்தீங்களா? அதுவும் 1.5 மணி 2 மணி ஆராதனை முடியுது. இலங்கையில யுத்த காலத்திலே நாள் கணக்கில் ஓடினோம், அதை குறித்து அறிவே இன்றைக்கு இல்லை. பஞ்சத்துல நாள் முழுத்திலும் கிடந்தோம், இன்றைக்கு 1 ஆராதனை முடிய விட்டு பசிக்குது, அதனால நிக்க முடியவில்லை. கர்த்தர் எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறார். அவர் விசாரிப்பார், அவர் விசாரிக்கிறவராகவே இருக்கிறார். வழங்குறதா? கர்த்தருடைய ராஜ்யம், கர்த்தருடைய ஊழியம் என்பது சும்மா வேலை கிடையாது. ஏதோ ஏதோ நாம இந்த பாருங்க, கர்த்தருடைய ராஜ்யத்துல கூட உலகத்தின் வேலைகள்ல கூட கிரங்கன் செயின் கொடுத்துடலாம். ஆனா கர்த்தருடைய ராஜ்யத்துல கிரங்கன் செயின் கொடுக்கறது பெரிய காரியம், பெரிய கஷ்டம். அடுத்த பகுதி வாசிங்க, பின்பகுதி அப்படியே வாசிங்க. நீ எனக்கு
இடரலா இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷருக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய்.
ஐயா, நாம் சிந்திக்க வேண்டியது என்ன? தேவனுக்கு வேண்டியவைகளை சிந்தியாமல் மனுஷர்களுக்கு. இன்றைக்கு மனுஷருடைய ஆலோசனை எப்படி இருக்கு தெரியுமா? அவங்க என்ன நல்லவர்களாக மதித்துக் கொண்டால் காணும். நான் பழகிற எல்லாரும் இருக்கிறாங்க பாருங்க, அவங்க என்ன எப்படி செய்யல நல்லவர்களாக பதித்துக் கொண்டால் காணும். அதுதான் இன்றைக்கு தேவை. அவர்கள் என்னை பார்த்து, அதாவது அவர்களுக்கு விருப்பமில்லாத விதத்தில் அவர்களை கடிந்து கொண்டால் நாம் அவர்களுக்கு நல்லவர்கள் கிடையாது. இயேசுவின் காரியத்தில் இதுதான் நடக்கிறது. இயேசு என்ன சொன்னார்? நீ தேவனுக்குரிய காரியத்தை தேடவில்லை, மனுஷர்களுக்கு எது சரி, உனக்கு எது சரியா இருக்கிறது, நீ எதை விரும்புகிறாய், அது ஏன்? ஆவிக்குரிய குருட்டாட்டம், தெளிந்த புத்தி இல்லாத தன்மை. ஏன் இயேசு ஏன் வந்திருக்கிறார் என்ற அந்த பிரசங்கம் முதல்ல அவருக்கு கொடுக்கப்பட்டது, ஆனால் அதை உணர்ந்து கொள்ளவில்லை. நம்ம சொன்ன பாருங்க, உணர்ந்து கொள்ளுகிற இருதயம். இயேசு முதல்ல என்ன சொன்னார்? நான் வந்தது எதுக்கு? நான் மரிக்க வேண்டும், நான் துன்பப்பட வேண்டும், நான் துயரப்பட வேண்டும் என்று சொன்னாரா இல்லையா? அந்த பிரசங்கம் அவருடைய காதல, அவருடைய இருதயத்தில் விழ வேண்டிய விதத்தில் விழவில்லை. அவன் சொல்றா என்ன தெரியுமா? இயேசு என்ன தெரியுமா தெரியுமா? நீ மனுஷருக்குரியவர்களை தேடுகிறாய். அன்பானவர்களே, இந்த காலத்திலே, இந்த நேரத்திலே, இந்த பொல்லாத காலகட்டத்திலே நாம் தேவனுக்குரியவர்களை தேடுகிறோமா, அல்லாவிட்டால் மனுஷர்களுக்குரியவர்களை தேடுகிறோமா என்று சொல்லி உங்களை தேவ சமூகத்திலே ஒரு இருதயத்தை வைத்து ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு நல்லது, ஏற்றது. ஏன்? பிசாசானவன் ஏவனை விழுங்கலா. நீ யாரு, நான் யாரு, நீ யாரு, நான் யாரு? அடுத்த பகுதி பார்த்தோம்னு சொல்லி சொன்னா ஆச்சரியம், பிசாசு இயேசுவையே வஞ்சிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். இது பேதுருவோட போச்சுட்டு வையுங்க, பிசாசு இயேசுவையே வஞ்சிப்பதற்கு நிற்கிறான். ஏன்? முதலாவது ஆதாமை அவன் வஞ்சித்தான், இரண்டாவது ஆதாமாகிய கிறிஸ்துவையும் வஞ்சித்தால் அடுத்த பிளானும் உடைந்துவிடும். முதலாவது பிளான் உடைஞ்சு போயிட்டு, ஏதே தோட்டத்திலே முதலாவது பிளான் ஆதாம் வாழ்ந்த கீழ்ப்படியாத நிமித்தமாக உடைந்து போய்விட்டது. தேவ சித்தம் அதுவரைக்கும் வேற. அந்த உடைந்ததன் நிமித்தம், கீழ்ப்படியாததன் நிமித்தம், பாவத்தின் நிமித்தம் தேவன் திரும்ப எழுத வேண்டி இருந்தது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்வில் கர்த்தருடைய சித்தங்கள் உடைக்கப்படுகிறது. உடைக்கப்படுகிறது, தெரியறதில்லை. கர்த்தருடைய ராஜ்யத்தின் மீது சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், தேவ சபையின் மீது சிந்தையுள்ளவர்களாயிருங்கள், கர்த்தருடைய சரீரத்தின் மீது கவனம் உள்ளவர்களாயிருங்கள், கர்த்தருடைய சரீரத்தின் மீது அதை கவனிக்கிறவர்களாயிருங்கள், தேவனுக்குரியவர்களை சிந்தியுங்கள். ஒரு மனுஷனுக்கு நாம் ஆலோசனை கொடுக்கிற பொழுது, ஒரு ஊழியருக்கு நாம் ஆலோசனை கொடுக்கிற பொழுது, ஒரு குடும்பத்துக்கு நாம் ஆலோசனை கொடுக்கிற பொழுது என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு எது விருப்பம், தேவன் எதை சொல்லுகிறார், தேவன் இந்த குடும்பத்துக்கு இந்த நபருக்கு எதை சொல்லுகிறார், எதை? மனுஷருக்குரிய சிந்தியாதிருங்கள். ஏனெனில் பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல, ஐயா பக்கத்தில் இருக்கிறவனே அல்ல, பக்கத்தில் இருக்கிறவனே அல்ல, பக்கத்து சபைக்காரனே அல்ல, உன்னை தனிப்பட்ட விதத்திலே உன்னை எப்படி விழுங்கி தேவனை விட்டு பிரிக்கலாம் என்று சொல்லி பிசாசு உன்னை சுட்டி 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 வருகிறான் என்பதை உங்கள் ஆவிக்குரிய சிந்தனையிலே பொருத்தும்படியாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். சின்ன காரியங்களே தொடங்கி நாம் கர்த்தரை விட்டு பிரிந்து விடுவோம். ஏன்? நாம் நிற்கிற நேரமும் காலமும் பொல்லாததாயிருக்கிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். ஹல்லேலூயா. ஒரு ஒரு காரியத்தை பார்த்து நான் முடிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். 1வது வசனத்திலிருந்து வாசியுங்கள், நான் பார்க்கிறேன்.
அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசம் இருந்த பின்பு அவருக்கு பசியுண்டாயிற்று. அப்பொழுது சோதனக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 40 நாள் உபவாசம் என்று சொல்லிச்சுன்னா எல்லாருக்கும் தெரியும், இயேசு 40 நாள் உபவாசம் இருந்தார். எல்லாரும் சும்மா சொல்லிக் கொள்ளுவார்கள், 40 நாள் உபவாசம். இந்த உபவாசத்தினுடைய பிற்பகுதி என்ன? இந்த உபவாசம் 40 நாள் ஆண்டவர் தன்னுடைய ஊழியத்தை செய்வதற்கு அஸ்திபாரமானது உண்டு. இந்த 40 நாள் உபவாசத்தை பிசாசு உடைத்தால் தேவனுடைய சித்தத்தை இயேசு செய்ய முடியாத அளவுக்கு இருக்கலாம் என்பதே என்னுடைய சிந்தனையும் நோக்கமாயிருக்கிறது. ஆகையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பரிசுத்தாவியானவர் வனாந்திரத்துக்கு கொண்டு போனார், சோதிப்பதற்கு கொண்டு போனார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆனா பிசாசானவன் என்ன சொல்றான் தெரியுமா? இந்த உபவாசத்தை மாத்திரம் இயேசு நிறுத்திவிட்டார், இந்த உபவாசத்தை மாத்திரம் இயேசு நிப்பாட்டி விட்டா தேவனுடைய சித்தம் நிறுத்தப்பட்டாயிரு. நான் நேற்று நாளிலே இரவு போல ஒரு புத்தகம் ஒன்று பார்த்தேன். அந்த புத்தகத்தில் உபவாசத்தை குறித்த மேன்மைகளை எழுதப்பட்டிருக்கிறது. அதுல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எப்பவும் எப்ப தேசங்கள் கடாச்சிக்கப்படுகிறதோ அப்பெல்லாம் உபவாசம் பதிலாக மாறுகிறது. அது ஒன்று. ரெண்டாவது, தேவ ஊழியர்கள் கூட அவர்கள் உபவாசத்தை இருந்து தங்கள் ஊழியத்தை நிறைவேற்றியதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 40 நாள் உபவாசம் பண்ணுகிற பொழுது 3 விதத்தில் பிசாசானவன் இயேசுவை சோதிக்கிறான். நான் இதை வாசித்து விட்டு யோசித்தேன், இயேசுவையே பிசாசு சோதிப்பதற்கு, 2வது ஆதாமாகி அவரையே பிசாசு சோதித்து கர்த்தருடைய சித்தத்தை, பிதாவின் சித்தத்தை, பிதாவின் நோக்கத்தை உடைப்பதற்கு அவன் முயற்சி எடுத்தார். நீயும் நானும் எங்கே? ஆச்சரியம், ஆச்சரியம். 1வது என்ன? அந்த 3வது வசனத்தில் வாசிங்கள், 3வது வசனத்தை வாசிங்கள்.
அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்கள் ஆகும்படி சொல்லும்.
எனக்கு விளங்க இல்ல. இயேசுவின் தந்திர பேச்சுக்களை குறித்து போன முறை நான் பேசினேன். இங்கே பிசாசு என்ன சொல்றாரு? நீ தேவனுடைய குமாரனோ? எனக்கு விளங்க இல்ல. பிசாசு கேட்கிறான் இயேசுவிட்ட, நீர் தேவனுடைய குமாரனோ? தெரியாதா பிசாசுக்கு அவர் யார் என்று சொல்லி? தெரியாதா யார் என்று சொல்லி? தெரியும். ஆனால் அந்த தந்திரமான பேச்சு பாருங்க. நான் போன முறை பேசினேன், ஆதாம் இவரிடத்தில் வந்து பிசாசு என்ன, அவர் புசிக்க வேண்டாம் என்று சொன்னது உண்டோ உண்டோ என்றதிலேயே கணக்கு அடங்கி இருக்குது. இங்கே இன்னைக்கு அநேக பிள்ளைகள், தேவனுடைய பிள்ளைகள், என்ன நடக்குது? நீ தேவனுடைய பிள்ளையா? இன்னைக்கு அநேகருடைய மனதிலே இது ஒரு காரியம், நம் தேவனுடைய பிள்ளையா அவிசுவாசமான சிந்தனைகளையும் நோக்கங்களையும் விதைக்கப்பட்டால் அது பிசாசினத்திலிருந்து வருகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்விலே நம்முடைய இருதயம், நம்முடைய சிந்தனை, நாம் தேவனுடைய பிள்ளையா இல்லையா என்று யோசிக்கிற அளவுக்கு நாம் நடந்து கொண்டால் அது பிசாசினத்திலிருந்து வருகிறது. இயேசுவை பார்த்து பிசாசு என்ன தெரியுமா கேட்டா, நீர் தேவனுடைய குமாரனோ. யாரை கேட்கிறது தெரியாம கேட்கிறான், இயேசுவை பார்த்து கேட்கிறான். அப்படியானா நீயும் நானும் தேவனுடைய சித்தத்தை இந்த பூமியிலே நிறைவேற்றுவது எவ்வளவு கடினம் என்பதற்கு பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி உன்னை சுட்டி 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 திரிகிறான்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அதைத்தான் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். இவ்வளவு நேரம் நீ தேவனுடைய குமாரனா, நீ தேவ ஊழியக்காரனான்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை கேட்கறது கிடைக்கிறாவா? இதை புரியாத அநேக தேவனுடைய பிள்ளைகள் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் வெளியிலே, சும்மா அலட்டி நேரங்களை போக்கிக் கொண்டிருக்கிறார்கள் விசுவாசிகள். ஆனால் பிசாசோ தன் வேலையிலே துரிதமாயிருக்கிறான். பிசாசோ தன் வேலையிலே அவன் கட்டிக்காரனாய் மாறிக்கொண்டிருக்கிறான். ஏன்? விசுவாசிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள், ஊழியர்கள் வஞ்சிக்கப்படுகிறார்கள். வஞ்சிக்கப்பட்டவர்கள் அது மாத்திரமல்ல, விசுவாசிகள் மற்றவர்களையும் வஞ்சிக்கப்படுகிற அளவுக்கு அவிசுவாச வார்த்தைகளை சொல்லி பேசாமல் இருக்கிறது நல்லது, அவர்களுக்கு அது நல்லது. ஏன்? கர்த்தர் வரும்பொழுது அவைகளையும் விசாரிப்பார். ஒரு ஊழியக்காரன் ஒரு ஊழியம் செய்யாத படிக்க அவர்களை சோர பண்ணக்கூடாது. ஒரு விசுவாசி கர்த்தரை தேடுகிறதை தேடாத அளவுக்கு ஒருவர் சோர பண்ணக்கூடாது. அது பண்ணினால், அதுக்குரிய வார்த்தைகள் புறப்பட்டால் கர்த்தர் அவைகளை விசாரிப்பார். ஏனெனில் ஒரு மனிதனை சந்தித்து அழைத்து இரத்தத்தினால் கழுவி கிரியத்தை கொடுத்தவர் அவர், நான் அல்ல, நீ அல்ல. அதை சிந்திக்க வேண்டும். ஆகையினாலே இயேசுவை பார்த்து பிசாசு என்ன கேட்கிறான், நீர் தேவனுடைய குமாரனோ, நீர் தேவனுடைய குமாரனோ. அடுத்த வசனத்தை வாசிங்க.
அவர் பிறவி உத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று
எழுதியிருக்கிறது. வேலை என்ன? உபவாசத்தை நிறுத்தணும். அதனால சாப்பாட்டை இந்த பாருங்க, இந்த சாப்பிடாமல் இருப்பது என்பது உபவாசம் அல்ல. சாப்பிடாமல் தான் உபவாசம் பண்ணுவது, ஆனால் இருதயம் முழுத்திலும் அந்த நோக்கத்தோடையும் சிந்தனை முழுத்திலும் அந்த நோக்கத்திலேயும் தேவசமூகத்திலே வந்து பட்டினியாக வைத்து பிடித்துக் கொண்டு நிற்பதற்கு பேர் உபவாசம் கிடையாது. தேவ சமூகத்தை ரசித்து ருசித்து பசிகளை மறந்து தேவ சமூகத்தில் நின்று செபிப்பதுதான் உபவாசம். நான் அந்த வர்த்தகாரரை குறித்து பேசல, வர்த்தத்துக்கு டைம் டைம் சாப்பிடுறவங்க எல்லாம் இருக்கிறீங்க, அதை குறித்து நான் பேசல வளர்கிறத. அதனால பிசாசு என்ன சொல்றா, நீ இருந்த கற்களை அப்பமாக மாத்தி போட்டு சாப்பிடும். இயேசுவுக்கு ஆலோசனை, இயேசுவுக்கு இப்படித்தான் இன்றைக்கு மனிதர்களுக்கு சில ஆலோசனைகள் கொடுக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு, ரட்சிக்கப்படாதவருடைய ஆலோசனை, சபையில இருந்து பின்வாங்கி போனவருடைய ஆலோசனை, பின்வாங்கி கொண்டு மற்றவர்களை போகக்கூடாது என்று சொல்லி நினைத்து ஆலோசனைகள். இந்த ஆலோசனைகள் எப்படி இருக்கிறது தெரியுமா? நீர் அப்பமாக மாற்றம், இந்த கல்லை எடுத்து அப்பமாக மாற்றி சாப்பிடும் இயேசுவே, சாப்பிடும். பிசாசுடைய வேலை இயேசு அப்பம் சாப்பிடுறது கிடையாது, இயேசுவோட உபவாசத்தை நிறுத்தணும். இந்த 40 நாள் உபவாசம், 33 வருஷம், 3 வருஷம் ஊழியத்திலே நிக்க போகிறது. அவருடைய வெற்றி எங்கே இருக்கிறது? அதனால ஆரம்பத்திலேயே நாம இயேசு பிசாசு வந்து இயேசுவை எப்படியாவது ஏதாவது செய்து விட வேண்டும். முதலாவது ஆதாம் நித்திரை கொண்டு விட்டான், இரண்டாவது ஆதாமை பிசாசு ஒன்றுமே செய்ய முடியவில்லை. அன்பானவர்களே, என்ன கேட்டிருந்தீங்கன்னு சொன்னால், 40 நாளைக்கு நான் இருந்த பசிக்கு கல்லல்ல மலையே அப்பமாக்கி இருப்பேன், ஆனா இயேசு விடல. இயேசு யாரு? இரண்டாவது ஆதாம். அவருக்கு எல்லாம் புரிந்தும் அறிந்தும் அவர் வந்தார். அவர் வந்தது தேவனுடைய சித்தத்தை செய்ய. உங்க சித்தத்தை நான் செய்கிறேன்னு சொன்னா அதை செய்திருப்பேன், ஆனா இயேசு தன் சித்தத்தை செய்ய வந்தார், விருப்பத்தை செய்ய வந்தார். அதனால இயேசு சொன்னார் என்ன தெரியுமா, மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் பிழைப்பாண்டு நினையாத. அருமையான சம்பவம் பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மனுஷன் அப்பத்தினால மாத்திரம் தான் பிழைப்பாண்டு நினையாத, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளினாலையும் ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நாளும் எழுந்து நிற்பா. அன்பானவர்களே, முதலாவது சோதனை என்ன தெரியுமா? இயேசுவை எப்படியாவது உபவாசத்திலிருந்து நிப்பாட்டி விட வேண்டும். இரண்டாவது தொடர்ந்து வாசியுங்கள், இரண்டாவது சோதனை வாசியுங்கள்.
அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்திற்கு கொண்டு போய் தேவாலயத்து உப்பரிகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராது இருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்றார்.
வசனங்களே ஏமாந்து போகாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்தே தேவ பிள்ளைகளை விசுவாசிகளை ஏமாத்திக் கொண்டிருக்கிறார்கள். இயேசுக்கு என்ன சொன்னால், உயர்ந்த இடத்துல கொண்டு வச்சிட்டு பிசாசு என்ன சொல்றான் தெரியுமா? நீர் குதியும். நோக்கமெல்லாம் என்ன தெரியுமா? தேவ சித்தத்தை உடைக்க வேண்டும். பிதாவின் சித்தத்துக்கு தான் குமாரன் வந்திருக்கிறார். தேவ சித்தத்தை உடைக்க வேண்டும். அன்பானவர்களே, தேவன் உங்களை வைத்து செய்கிற ஒவ்வொரு தேவ சித்தங்களை உடைக்கிற காரியங்களை விட்டு விலகுங்கள், விலகுங்கள். இயேசுவுக்கு என்ன சொல்ற? நீர் தாழ குதியும். இயேசு குதிச்சிருந்தா என்ன நடந்திருக்கும்? தேவ சித்தம் நிறைவேறி இருக்குமா? இன்றைக்கு நாம் இங்கே இருக்கிறதுக்கு ஆண்டவர் இன்னும் ஒரு பிளான் எழுதி இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, ஆதாம் ஏவாளை வஞ்சிக்கும் வரைக்கும் தேவனுடைய பிளானே வேற, அதற்கு பிறகுதான் வேறு எழுத்துக்கள். ஆகவே இரண்டாவது ஆதாமும் ஒரு வேளை ஒரு கற்பனையில் வையுங்கள், அதுக்கு சாத்தியம் இல்லை, ஆனால் ஒரு கற்பனையில் வையுங்கள், வஞ்சிக்கப்பட்டிருந்தால் தேவன் இன்னும் ஒரு விதத்தில் வேதத்தை எழுத வேண்டியிருந்தார். ஆனால் அப்படி நடக்காது. இது சிந்தனை, ஒரு ஒரு சிந்தனை பார்வை, அவ்வளவுதான். இயேசுவை கொண்டு போய் விட்டு விட்டு தாழ குதியும். நீர் குதித்தால் வசனம் எங்க வருது தெரியுமா? உம்முடைய தூதர்கள் வந்து உம்மளை தாங்கி கொண்டு போவார்கள் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகளை வைத்து விசுவாசிகளையோ தேவனுடைய பிள்ளைகளோ சோதிக்காமல் இருக்க வேண்டும். இங்கே அதான் நடக்கிறது. பிசாசனம் வந்து சொல்றான், தன்னுடைய தூதர்களை அனுப்பி அவர்களை தாங்குவது என்பது உண்மை, ஆனா இப்படி ஒரு நேரத்தில் அல்ல. எப்படி? நீர் குதியும், அப்பொழுது அவர்கள் தாங்குவார்கள். எழுதியிருக்கிறது வசனம். இன்னைக்கு வசனத்துக்கு குறைவில்லை, ஆனால் சரியான விதங்களிலே வசனங்களை பாவிப்பதல்ல, சரியான நேரத்திலே வசனங்களை கண்டுபிடித்து அதில் நடப்பதல்ல. அந்த நேரத்துக்கு எல்லாருக்கும் மனம் குளிர்கிற மாதிரி ஒரு வார்த்தைகளை எடுத்து சரிப்படுத்தி அமர்த்தி விட்டு நடந்து செல்வது தேவ சித்தம் அல்ல. இயேசு சொன்னார், நீ சொல்லுகிறது சரி. எது? விழுகிற பொழுது தேவ தூதர்கள் அவளை சுமந்து செல்வார்கள். நாம் எத்தனை தடவை விழுந்தோம் எங்களுக்கு தெரியாது, எத்தனை மரண தருவாயிலே கத்திரங்களை சுமந்து தூதர்கள் எங்களை காப்பாற்றினார் எங்களுக்கு தெரியாது. இவன் சொல்றான், பிசாசு என்ன சொல்றான்? நீர் குதியும், நீர் தாழ குதியும். எங்க? மேல இருந்து கீழே குதியும். தூதர்கள் வருவாங்க. நோக்கம் என்ன? இது நோக்கம் என்ன? இது நோக்கம் என்ன? நோக்கங்கள் முக்கியம், அநேக ஆலோசனையுடைய பின்னோக்கங்கள் முக்கியம். நல்ல ஆலோசனைகளாக இருக்கும், ஆனால் பின்னுக்கு அத மாதிரி ஒரு கூடாத ஆலோசனை கிடைக்கவே கிடையாது. நல்ல ஆலோசனை மாதிரி இருக்கு. பிசாசு சொன்ன ஆலோசனையில என்ன பிரச்சனை, என்ன புள்ள? இயேசுதானே எழுதினார், தூதர்கள் வந்து உங்களை தூக்கிட்டு போவாங்கப்பா. உனக்குன்ற தூதரை இதே வச்சிருக்கிறார், அவன் வந்து தூக்கிட்டு போயிடுவான், பயப்படாத. ஆனா குதி. குதிப்பது சரியா? குதிப்பது சரியா? குதிப்பது சரியா? இந்த காலகட்டத்திலே அநேகர் தற்கொலை செய்து கொள்ளுகிறார்கள். அநேகர் அவருடைய ஆவிகள் இந்த காலங்கள் நேரங்களை ஒத்துக்கொள்ள முடியாத விதத்திலே பல காரியங்கள் நடக்கிறது. கடைசி காலத்தில் எதெல்லாம் நடக்க வேண்டும் சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவைகள் இன்றைக்கு நடக்கிறது. பெற்றோர்களை பிள்ளைகள் கொல்லுகிறார்கள், பிள்ளைகளை பெற்றோர்கள் கொல்லுகிறார்கள், இவைகள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நடந்து கொண்டிருக்கிறது நியூஸ் நீங்கள் பார்க்கல. இப்ப கொரோனா அந்த காரணத்து நிமித்தம் நியூஸ்கள் என்ன போகுதுன்னு சொல்லி அநேகர் பார்க்கறது இல்லை. அங்கே பாருங்கள் ஒரு விசை திரும்பி பிள்ளைகள் மறித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் தாய் தகப்பன், தாய் தகப்பன் மறிக்கிறார்கள். காரணம் பிள்ளைகள். கடந்த நாட்களிலே ஒருவர் என்னோடு பேசினார். நான் நடந்து கொண்டு இருந்தேன், நான் தற்கொலை செய்ய முயற்சி எடுத்தேன் என்று சொல்லி ஒருவர் கடந்த நாட்களிலே பேசினார். அவருக்கு நான் சொன்னேன், அதை செய்யப்படாது, அதை செய்யாமல் ஒழுங்காக வீட்டில் இருங்கள். இதை குறித்து விவரத்தி பேச எனக்கு விருப்பமில்லை. அதனாலே பாஸ்டருக்கு மாத்திரம் அது தெரியும். ஆகையினாலே பிசாசானவன் என்ன செய்கிறான்? குதியும், விழுந்து சாவும். யார்? இயேசுவுக்கு. இயேசுவுக்கு குதியும். ஏன் தெரியுமா? தேவ சித்தம் உடைந்துவிடும். ஒரு மனுஷனை பிசாசானவன் தீண்டி மரணத்துக்கு ஏதுவாக நடத்துவான்னு சொன்னால் அவனை குறித்த தேவ சித்தங்களை பிசாசானவன் உடைப்பதற்கு தேவன் ஒன்றுமே செய்ய முடியாத அளவுக்கு போய்விடும். இரண்டாவது காரியம் என்ன? ஆண்டவரை நீ குதித்து ரெண்டு சொன்னால் தூதர்களும் உம்மை தாங்குவார்கள். இன்னைக்கு அநேகர் வசனங்களை எடுத்து வைத்து ஆலயத்துக்கு போவாததுக்கும் வசனங்கள் கொடுக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அங்க போவாதீங்க, இங்க போவாதீங்க, ஆலயத்துக்கு போக வேண்டாம்ன்றதுக்கும் வசனம் காட்டுறவர்கள் இன்றைக்கு இருக்கிறார்கள். சாய்ந்து கொள்ளாதிருங்கள், கர்த்தரை சாய்ந்து கொள்ளுங்கள். கர்த்தரை துதிப்பதும் கர்த்தருக்கு ஆராதனை செய்வதற்கும் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொண்டார் என்பதை மறந்து கொள்ளாதிருங்கள். இங்க இருக்கிற யாரும் எனக்கு கிரியம் கொடுக்கல, உனக்கு கொடுக்கல. உன்னோட பழகுகிறவர்கள், உன்னோடு பேசுகிறவர்கள் யாரும் உனக்கு கிரியம் கொடுக்கல. கொடுத்தது இயேசு. அவருடைய சபை மனவாட்டு இது. அதுல கத்தரை சுதி, கத்தரை கனம் பண்ணு. கத்தரை விட்டு பிரிக்கிற, கத்தரை விட்டு உன்னை அகற்றுகிற எந்த வார்த்தைகளுக்கும் அவிசுவாசிய நேரங்களுக்கும் இடங்களுக்கும் இடம் கொடுக்காதீங்க. தொடர்ந்து மூன்றாவது வாசிப்போமா? அடுத்தது வாசிங்க.
மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, நீர் சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உனக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார்.
அது ஒன்பதாம் வசனத்தை திருப்பி வாசிங்க. நீ
சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகளையெல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான்.
மூன்றாவதாக பிசாசு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வைத்து என்ன தெரியுமா சொல்றான்? இவைகள் எல்லாவற்றையும் பாரும் இயேசுவே, எவ்வளவு சொத்துக்கள் என்னிடத்தில் இருக்கிறது, எவ்வளவு சொத்துக்கள் என்னிடத்தில் இருக்கிறது. எங்கிருந்து பெற்றுக்கொண்டான் தெரியுமா? முதலாவது ஆதாம் இடத்திலிருந்து பெற்றுக்கொண்டவைகள் அவ்வளவு. திருப்பி கொண்டது பேரம் பேசுறான் இயேசு இடத்துல. சொத்துக்கு அதிபதி அவர் தான், ஆனா முதலாவதாதான். நமக்கு கொடுத்தவைகளை எத்தனை இழந்து விட்டோம் தெரியுமா? அவர் சொன்னார், இவர் சொன்னார், அவர் சொன்னார், இவர் சொன்னார் சொல்லி கர்த்தர் நமக்கு கொடுத்தவைகளை எவ்வளவு இழந்து விட்டோம் தெரியுமா? தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டு இருக்கிறார். நாம் அன்றைக்கு ஆதாம் ஏவாளும் சேர்ந்து இழந்ததை அவன் தனக்கு சொத்தாக ஆக்கி கொண்டு வந்து இன்றைக்கு இயேசுவை கொண்டு வைத்து சொல்ல, இந்த வாரம் இவ்வளவு ராஜ்யம் எனக்கு இருக்கிறது, இதெல்லாம் உமக்கு நான் தருகிறேன், ஒன்றே ஒன்று செய்யும், ஆலயத்துக்கு போகாதையும். நான் பேசுற விதம் விளங்குதா? இயேசுவுக்கு என்ன சொன்னா? நீர் என்னை வணங்கும், என்னை வணங்கி இதெல்லாம் உமக்கு தர்ற. இயேசுவை சோதித்த விதம், மூன்றாவது விதம் அது ஆஸ்திகளால் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளுக்கு ஆஸ்தி இருப்பது தவறல்ல, தப்பல்ல. அவர்களுக்கு சந்தோஷமாக வாழுவதற்கு எது தேவையோ அதை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேவனுடைய சமூகத்தையும் தேவனுடைய நேரங்களையும் திருகிற அளவுக்கு நாம் சொத்துக்களின் மீது கண் வைப்போம் என்று சொல்லி சொன்னால் அதுவே ஒரு வஞ்சனையாகும். பழைய ஏற்பாட்டில் தேவனுடைய பிள்ளைகள் பெரிய பணக்காரராய் இருந்தார்கள். ஆனால் போன முறை நான் பார்த்தோம் இல்லையா, முதலாவது பலி கர்த்தருக்கு, முதலாவது கர்த்தருக்குரியதை கொடுத்து கர்த்தரை சேவித்து கர்த்தரில் அன்பு கூறுகிற பொழுது மற்றதெல்லாம் செழிக்கும். அப்பா ஆபிரகாமுக்கு என்ன இருக்கு எவ்வளவு இருக்குன்னு சொல்லி கணக்கு போடவே நேரம் இல்லை. அவ்வளவுக்கு அவன் ஏண்டா அவன் அதை நோக்க இல்ல, அவன் நோக்கினதெல்லாம் புஷ்டியான தோண்டி எடுத்து கர்த்தருடைய ஆலயத்திலே கர்த்தருடைய சமூகத்திலே பலி செலுத்த வேண்டும். இங்க பிசாசு வந்து இயேசுக்கு சொல்றா என்ன தெரியுமா, இயேசுவே இந்த வாரம் இவ்வளவு இருக்கட்ட, நீர் ஒரு தடவை என்னை தாழ விழுந்து நீர் பணிந்து கொண்டாள், இதெல்லாம் உமக்கு தான், இதெல்லாம் உமக்கு தான். இயேசுக்கு ஒன்றுமே இல்லை அந்த சூழ்நிலையில, அந்த வாழ்நிலையில, அந்த வாழ்நாட்கள் இயேசுக்கு போட்டிருக்கிற உடைகளை தவிர வேறு ஒன்றுமல்ல. ஆனால் அவருக்கு தேவனுடைய சித்தமும் தேவனுடைய நோக்கமும் தேவனுடைய ஊழியமும் தேவனுடைய காரியமும் முன்னுக்கு இருந்தபடினால் என்ன தெரியுமா சொன்னார், அப்பாலே போ சாத்தானே. இன்றைய காலகட்டத்தில் இந்த நேரத்தில் இந்த ஆராதனை முடிந்த உடனே என்னிடத்தில் ஒருவர் வந்து இவ்வளவு பணம் இருக்கிறதப்பா இதை கொண்டு போங்க, இதை நீங்க வச்சிருங்க, ஆனா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னோட இருக்க அங்க வாங்க, இல்லாட்டி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை என்னோட இருக்க இங்க வாங்க, நான் ஓமன்னு சொல்லிட்டு அவங்களோட போயிருவேன். விளங்குதா, விளங்கப்படுத்துறதுக்கு பேசுறேன், விளங்குதா? ஆனா இயேசு என்ன தெரியுமா, ஒரே ஒரு துணி, அதையும் கிறிஸ்துவ மரித்த பொழுது சீட்டு போட்டு அதையும் எடுத்து கொண்டாங்க. ஆனா அந்த துணியோட இருந்த இயேசு பிசாசு குழந்த முழு உலகத்தை உமக்கு தர்றேன்னு சொல்றாரு. அடன்னோ கடைசி என்ன தெரியுமா ஆண்டு சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை, அந்த வசனத்தை மாத்திரம் வாசிங்க.
அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்றார்.
இயேசுக்கு சொத்து பெருசா தெரியல, பணம் பெருசா தெரியல. அவர் 33 வருஷம் பூமியிலாம் வாழ்ந்தான், 3 வருஷம் தான் ஊழியம் செய்தாரு. ஆனா அந்த இவ்வளவு நாட்களுக்கும் அவர்கிட்ட ஒன்றுமே கிடைக்கல, ஒன்றுமே இல்லை. அவர் சொன்னது என்ன தெரியுமா, என்ன தெரியுமா, அப்பொழுது இயேசு அப்பாலே போ சாத்தான், உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். விளங்குறதா? இன்னைக்கு நான் உங்களுக்கு கேட்கிறேன், நீங்களும் நானும் எவ்வளவுத்திற்கு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்கிறோம்? அன்பானவர்களே, சிந்திங்க, உணர்வுள்ள இருதயமாய் அதை கொண்டு செல்லுங்க. ஏதோ பிரதர் வந்துருந்து பேசினார், பணத்தை சேர்க்காதீங்க என்று சொல்லிவிட்டு போகாதீங்க. நான் பேசுகிறதை சிந்தியுங்கள். இயேசு சொன்னார், எனக்கு ஒருவருக்கே நீ ஆராதனை செய்ய வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேருக்கு ஆராதனை செய்கிறோம் தெரியுமா? முகஸ்துதி நல்லதல்ல, முகஸ்துதி நல்லதல்ல. எத்தனை பேருக்கு ஆராதனை செய்கிறோம்? யோசுவாசிடா, நீங்க விக்கிரத்துக்கு ஆராதனை செய்தால் அங்க போ, ஆனா நான் கர்த்தருக்கு ஆராதனை செய்ய போறேன், என் குடும்பம் இயேசுவை துதிக்க போகிறது. கர்த்தரை சோதியாதிருங்க, தேவனை சோதியாதிருங்கள். இந்த பாருங்க, இது புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டில் மாத்திரம் கர்த்தரை ஒரு மனிதன் சோதித்திருந்தால் நடக்கிறதே வேற. அடிக்கடி பாத்தீங்கன்னா பணம் பணமாக விழுந்து ஏண்டா சோதிப்பது, கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி கர்த்தரை சோதிப்பது. ஆனால் இது புதிய ஏற்பாடு, இது கிருபையின் காலம், இது நல்லது, இது இரக்கத்தின் காலம் என்று நினைத்து 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 கர்த்தருக்கு விரோதமாக எழும்பி கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நேரங்களிலையும் கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய காலங்களிலையும் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய காரியத்திலையும் நாம் எவ்வளவுத்துக்கு கனம் பண்ணுகிறோம் என்பது நமக்கு முக்கியம், நமக்கு முக்கியம். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசு கச்சிக்கிற சிங்கம் போல உங்களை விழுங்கலாம் என்று சொல்லி அவன் சுட்டி சுட்டி திரிகிறான். அன்பானவர்களே, திரும்பவும் நான் சொல்றேன், இந்த தேசத்திலே அநேகர் கத்தரை விட்டு பிரிந்து உலக காரியங்களில் சிக்கி தவறான ஆலோசனைகளுக்கு செவி கொடுத்து போதகர் ஊழியர்கள் சொல்லி புலம்பு வேண்டாம் வேண்டாம் என்று சொல்ல மீறி காரியங்களை நடப்பித்து கத்தரை விட்டு பிரிந்து போய் பிசாசின் கைகளிலே சிக்கிக் கொண்டவர்கள் அநேகர். இது பெருமையிலே சொல்லல, கவலைக்குரியது. வேணா 5 பேர் வந்து நின்று ஏதோ ஒரு திருப்தியான ஆலோசனை கொடுப்பார்கள், போதகர் வேணாண்டுவார், அதை ஏற்றுக்கொள்வதில்லை, அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அது தேவனுக்கு பிரியமல்ல, அது தேவ சித்தமல்ல, அது தேவ நோக்கமல்ல என்று பேசுகிற பொழுது அது ஏற்றுக்கொள்ளுங்கப்பா.
இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அவன் அவனுக்குரிய பலன் என்னோடு கூட வருகிறது. அன்பானவர்களே, முதல்ல நான் பார்த்த இந்த சம்பவத்தை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். பேதுருடைய காரியத்திலே ஆண்டவர் எப்படி நடந்து கொண்டார் என்று சொல்லி, இரண்டாவது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவோட உபவாசத்தை உடைத்து தேவ சித்தத்தை கெடுப்பதற்கே முயற்சி எடுத்தார். நீயும் நானும் அவனுக்கு யார்? உன்னையும் என்னையும் எப்படி அவன் விட்டு வைப்பான்? இதை சிந்திப்பதில்லையா? இதை யோசிப்பதில்லையா? இதை குறித்து கவனிப்பதில்லையா? இதை ஆராய்வதில்லையா? இதற்காக ஜெபம் பண்ணுவதில்லையா? உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் உங்கள் சந்ததிகளையும் குறித்து பிசாசுக்கு முன்பாக எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா! கண்களை மூடுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா! கண்களை மூடுங்கள். அன்பானவர்களே, எல்லோரும் கண்களை மூடி உணர்வுள்ள ஒரு இருதயத்தோடு கேட்ட வார்த்தைகளை சீர்தூக்கி பாருங்கள். அன்பானவர்களே, வளைந்து கொடுக்கிற ஒரு இருதயத்தோடு இந்த வார்த்தைகளை சீர்தூக்கி பாருங்கள். தேவ சித்தம் முக்கியமா? தேவ காரியம் முக்கியமா என்பதை சிந்தித்து பாருங்கள். அன்பானவர்களே, தவறான ஆலோசனைகளுக்கும் தவறான வழிநடத்தலுக்கும் இடம் விட்டு கொடுக்காதிருங்கள். கர்த்தர் மீது சாய்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை அழைத்தார், கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் தான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர். அசட்டு பண்ணாதீங்கப்பா. நமக்கு வேண்டியவர்கள் 1000 பேர் இருக்கலாம், ஆனால் அதற்கு மேலான ஒருவர் நமக்கு இருக்கிறார் என்பதை சிந்தியுங்கள், சிந்தியுங்கள். அன்பானவர்களே, ஏதோ ஒரு பிரசங்கத்தை பிரசங்கித்தார் என்று சொல்லிவிட்டு வீடு செல்லாதிருங்கள். உள்ளத்தில் அதை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள், சிந்தனைக்கு கொண்டு போங்கள். ஆண்டவர் எங்களோடு பேசுகிறாரா அதை யோசியுங்கள். ஆண்டவர் என்னை கடிந்து கொண்டு திருத்துகிறாரா அதை யோசியுங்கள். உணர்வுள்ள இருதயத்தோடு இருங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள். தெளிந்த ஆவி உள்ளவர்களாக இருங்கள். விழித்த கண்ணுள்ளவர்களாக இருங்கள். ஆவிக்குரியவர்களாக இருங்கள். மாம்சத்துக்குரியவர்கள் போல நடந்து கொள்ளாதிருங்கள். இதோ பிசாசானவன் கச்சிக்கிற சிங்கம் போல உன்னை தேவனை விட்டு பிரிக்க, நீ தேவனுக்காக செய்கிற ஊழியங்களை விட்டு பிரிக்க, நீ கர்த்தரை ஆராதிக்கிற சபையை விட்டு பிரிக்க, நீ தேவனுக்கு என்ன செய்யவிருக்கிற தேவ சித்தத்தை விட்டு பிரிக்க, இதோ 1000 பேர் உங்களை வஞ்சிப்பதற்கு பிசாசு ஆயத்தப்படுத்துகிறார். முடிவு பர்யந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பர்யந்தம் நெல்லுங்கள். ஹல்லேலூயா! பேதுருவை பார்த்து ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார்? அப்பாலே போ சாத்தானே, அங்காலே போ, நீ தேவ சித்தத்தை செய்ய விரும்புகிறாயா? அல்லாவிட்டால் மனுஷ சித்தத்தை நீ விரும்புகிறாயா? பேதுருவின் பார்வையிலே அவன் செய்தது சரி, இயேசுவின் பார்வையிலே அது செய்தது பிசாசினுடைய காரியமாக இருந்தது. இன்றைக்கு நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள், நம்மளோடு பேசுகிறவர்கள், நம்மளோடு உறவாடுகிறவர்கள் நமக்கு எதை சொல்லித் தருகிறார்கள்? கர்த்தரை நெருங்குகிறதா? தேவனை ஆராதிப்பதையா? தேவனுடைய சித்தத்தை செய்வதையா? தேவ ஊழியத்தை செய்வதையா? தேவனுடைய விசுவாசத்திலே வளர்வதையா? அல்லாவிட்டால் நியாயங்கள் பேசி சரிபிளை பேசி உங்கள் விசுவாசத்தை குட்டி சோறாக்குறவர்கள் விலகு. அது பிசாசின் வழி, அது பிசாசின் வழி நடத்தல். தேவனை விட்டு பிரிக்கிற எந்த காரியமும் அது பிசாசனிடத்திலிருந்து வருகிறது என்பதை மறந்து விடாதிருங்கள். தந்திரமான பேச்சுக்களை நான் அறிவேன். தந்திரமாக பேசி தந்திரமாக ஜனங்களை கிறிஸ்து விட்டு பிரிக்கிறவர்கள் ஏராளம் பேர். பிசாசானவன் நம்முடைய இருதயத்தை நிறைத்து விடாதபடி எச்சரிக்கையுள்ளவர்களாயிருங்கள். அன்பானவர்களே, வார்த்தையை கொண்டு செல்லுங்கள். சிந்தியுங்கள். கர்த்தர் பக்கம் திரும்புங்கள். மனம் திரும்புங்கள். கர்த்தரை நோக்கி பாருங்கள். நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை பிசாசு வஞ்சித்து விடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். அருமை ஆண்டவரே, இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தைகளுக்காய் நன்றி. ஆண்டவரே, நாம் வஞ்சிக்கப்படாதபடிக்கு எச்சரிக்கையுள்ளவர்களாய் இருக்க, பிசாசானவன் உண்மையே வஞ்சிக்க செயல்பட்டான் ஆண்டவரே, எங்களை விடுவானோ? ஆனால் நாங்கள் உங்களை நம்பி இருக்கிறோம். நீரங்கள் பாதுகாப்பு, நீரங்கள் பலன், நீரங்கள் உதவி, நீரங்கள் கண்மலை, நீரங்கள் கேடகம், நீர் எங்களை பாதுகாப்பீர். உங்களை சார்ந்திருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. உங்க ஊழியத்தை செய்ய உதவி செய்யுங்க. உங்க சித்தத்தை செய்ய உதவி செய்யுங்க. விசுவாசத்திலே வளர எங்களுக்கு உதவி செய்யுங்க. உங்களை சாய எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, ஆலோசனைகளை பகுத்தறிய எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனுஷனால் வருகிற ஆலோசனைகள், பிசாசால் வருகிற ஆலோசனைகளை பகுத்தறிந்து அதிலிருந்து உங்கள் பக்கம் சாய்ந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்க. அது யாராக இருந்தாலும், தேவனை பிட்டு பிரிக்கிற எந்த வார்த்தைகளாக இருந்தாலும், அவைகளை விட்டு நாம் விலக எங்களுக்கு உதவி செய்யுங்க. மனபலத்தை தாங்கப்பா. அநேகர் நமக்கு நன்மை செய்தார்கள் என்று சொல்லி அதை சொல்லி சொல்லி சொல்லியே கத்தரை விட்டு பிரிக்கிறவர்கள் ஏராளம் பேர். வேதம் சொல்லுகிறது, கத்தரை நம்பி நன்மை செய்யுங்கள். நாம் செய்கிற நன்மைகள் எல்லாம் கத்தரால் செய்யப்படுகிறது. அநேகர் செய்த நன்மைகளை காட்டி 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 கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறார்கள். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. உம்முடைய கரத்துக்குள் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்க. எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா? நன்றி என்று சொல்லுங்க. வாய்களை திறந்து நன்றி என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா, நன்றி ஆண்டவரே. வார்த்தைகளுக்கு நன்றி என்று சொல்லுங்க. எங்களோடு பேசினீரே, அதற்கு நன்றி என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உங்கள் பக்கம் திருப்ப ஆண்டவரே எங்களை நடத்தினீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே என்று சொல்லுங்க. நல்ல ஆலோசனைகளை கத்தாவே நாட எங்களுக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லுங்க. ஆண்டவரே, உங்களை பிரிக்கிற ஆலோசனைகள் கத்தாவே எங்கள் வாழ்விலே வேண்டாம் என்று சொல்லுங்க. உடைய கரத்துக்குள் எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம் அப்பா. நடத்துவீராக. எல்லா குடும்பங்களும் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். இந்த கிழமை முழுவதும் சுகத்தோடும் பலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் மேலாக தெய்வீக சமாதானம் மகிழ்ச்சியோடு இருக்க கருவை செய்யுங்க. சோர்ந்து போய் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்க, தைரியப்படுத்துங்க. ஒரு புதிய பலன், ஒரு கர்த்தருடைய ஆவியானுடைய புதிய பலன் ஒவ்வொரு பிள்ளைகளை நிறைப்பதாக. உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். ஆசீர்வதிப்பீராக. நசரினா இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். எல்லாரும் சொல்லுவோமா? என் ஆத்மாவே கர்த்தரியே ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என்னுடைய ஆத்மாவே கர்த்தரியே ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். காட் பிளஸ் யூ. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.